நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான். மிகப் பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் எம் உடையானே. ஆடகம் அப்படின்னா உயர்ந்த பொன் வகைகளில் ஒன்று ஆடகம் என்பது. எனவே ஆடகச்சீர் மணிக்குன்றே, சீர்னா சிறப்பு, மணிக்குன்று செம்மணியாகிய மாணிக்கம். எனவே இந்த சிவபெருமானின் நிறம் பற்றி வந்திருக்கக்கூடிய குறிப்பு. எனவே ஆடகச்சீர் மணிக்குன்றே என்று வேண்டுகிறார். ஆடகச்சீர் மணிக்குன்றே அப்படிங்கிற தொடர்ந்து எடுத்துக்கொண்டார். ஆடகம் என்று பொன்னால் செய்யப்பட்டிருக்கின்ற சிறப்பு பொருந்திய அந்த பொற்சபையில திகழ்கின்ற மாணிக்க மலையாக இருக்கிற அந்த பெருமானே யார், எங்களை அடிமையாக உடையவன் இல்லைங்களா. சுதர் ஆடகச்சீர் மணிக்குன்றே உடையானே, உடையான் அப்படின்னா நம்மை தலைமை, நம்மை அடிமையாக உடையானேன். நாடகத்தால், நாடகத்தால் அப்படிங்கும் பொழுது சுடர், அதாவது அகத்தால் நாடும் என மாற்றிக்கொள்க. நாடு அகத்தால், அதை சொல்ல மாற்றி அகத்தால் நாடும் என மாற்றிக்கொள்க. அதாவது இங்க சொல்லும் பொழுது காட்சி காண்பான், காட்சி காணப்படும் பொருள் என்று சொல்லப்படுகிற மூன்றை, அந்த மூன்றில் மூன்றும் இன்றி காட்சி என்ற ஒன்று மட்டும் நிகழும் என்பதை வைத்து காட்டுகிறார். எனவே அது சொல்லும்போது ஆடகம் என்கின்ற உயர்ந்த பொன்னா செய்யப்பட்டிருக்கின்ற கனகசபை என்று சொல்லப்படுகின்ற அதில் திகழ்கின்ற மாணிக்க மலையாக விளங்குகிற பெருமானே, எங்களை அடிமையாக உடையவனே, நெஞ்சில் தேடுகின்ற உன் அடியவர் போல. அந்த பாட்டை பார்த்துங்க, நாடகத்தால் என்பதற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அகத்தால் நாடுகின்ற, அகத்துள் நாடுகின்றன்னு பொருள். எனவே நெஞ்சில் தேடுகின்ற உன் அடியார் போல நான் போலியாக ஒழுகி, எல்லாரும் திருநீர் பூசிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் கண்ணை மூடி தியானம் பண்றாங்க, என்னதான் பண்றது கூட்டத்துல நமக்கு தெரியலையே, சரி நாமளும் கண்ணை மூடி உட்கார்ந்துக்குவோம், எல்லாம் அகப்பூசை பண்றாங்களாம், சரி நாமளும் கண்ணை மூடி உட்கார்ந்துக்கலாம் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு, எல்லா யாராவது எந்திரிச்சுட்டாங்களா முடிச்சு பாத்துட்டு ஒருத்தர் எந்திரிக்கலாம், சரி மறுபடியும் கண்ணை மூடி உட்கார்ந்துக்குவோம், அவரை மறுபடி உட்கார்ந்துச்சு இப்படியே பாக்குறது, எங்கேயாவது கொஞ்சம் எந்திரிச்சாங்க தெரிஞ்ச உடனே நாமளும் எந்திரிச்சிடலாம். இப்படி அடியவர் போல நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன், அதாவது அகத்துள் உன்னை காணுகின்ற அன்பர்கள் அந்த இன்பத்தை பெறுவாங்க, அப்படி பெறுகின்ற கூட்டத்துக்குள்ள நானும் நுழைந்து அதுபோல நடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக அவ்வாறு ஒழுகி வீட்டுலகின் மையப்பகுதியில் கள்ளத்தனமாக நுழைவதற்கு மிகப்பெரிதாக விருப்பப்படுகிறேன், அதாவது கள்ளம் கழிந்தா வீட்டு இன்பத்துக்கு போலாம், ஆனா நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், எனக்கு அந்த வீடு வேட்டின் மீது கொண்ட விருப்பத்தின் காரணமாக வேடத்தை அணிந்து கொண்டு அந்த கூட்டத்துக்குள்ள, முன்ன என்ன சொன்னாரு, ஒண்ணுமே இல்லாத என்ன ஆண்டு கொண்டானையான்னு சொன்னாரு, இங்க என்ன சொல்றாரு, இந்த எல்லாரும் போறாங்க, எங்கெங்க போறாங்க, இவங்க போனா வீடு வேட்டுக்கு போலாம், இந்த கூட்டத்துல போனா அப்படிங்களா, நாமளும் கூட்டத்துல போய் சேர்ந்துடலாம் போல இருக்குது அப்படின்னு உள்ள பூந்தாச்சு இல்லீங்களா. எல்லாம் உள்ள பூந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது எல்லாரும் என்ன பண்றாங்க, நாம் என்ன போன, எல்லாம் போனாங்க கொடி மத்து விழுந்து உழுந்து கும்பிட்டாங்க, என்னமோ உழுந்து கும்பிட்டாங்க, நமக்கு எப்படி கும்பிடுறது இல்ல, சரி நாம உழுந்து கும்பிட்டுருவோம் அது கும்பிடுறது, அப்புறம் ஒன்னொன்னு செய்வதை பார்த்து யாராரு என்ன செய்ய அது மாதிரி செய்வது போல. எனவே நாடகத்தால் உன் அடியார், நாடு அகத்தார் அப்படின்னு சொல்லி பிரித்து கொண்டார். அது சுடர் வீடகத்தே புகுந்திடுவான், அடியார் போல் நடித்து, நான் அடிமை அல்ல உன் அடியார் போல் நடித்து வீடகத்தே புகுந்திடுவான், மிக பெரிதும் விரைகின்றேன் உன்னுடைய வீட்டு இன்பத்தை பெறுவதற்காக அந்த கூட்டத்துக்குள்ள நுழைந்து மிக விருப்பத்தோடு விரைந்து வருகிறேன். ஆக இப்ப என்ன பண்றாரு, நான் பொய்யன்னு எனக்கு தெரியுது, அந்த கூட்டத்துல வந்துட்டதுனால என்ன கேட்கிறாரு, இதாங்க நிலை, உன்னிடத்துல இடையீடு இல்லாது உருகின்ற உண்மையுடைய அந்த அன்பு என்னுடைய உள்ளத்திலும் நிறைவேறுமாறு எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார். அதாவது ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க, அது சொன்னா கொஞ்சம் எளிமையா புரியுங்க. அதாவது ஒரு திருடன் ஒருத்தர் இருந்தான், ஒரு இயல்பா அவன் திருடிக்கொண்டு இருப்பது அவனுடைய வேலை, அவன் வேலை அதுதான். ஆனா ஒரு சூழல் காரணமாக நீ துறவி வேடம் கொண்டு கொண்டால் அரசர் உனக்கு வந்து நிறைய பொன் பொருள்லாம் கொடுப்பாரு வான்னு கூப்பிட்டாங்க. இவரும் போனார், யாரும் இந்த திருடனும் போனான், போய் அரசர் வந்தாரு, பாத குறிப்பு எல்லாம் பண்ணாரு. இவனுக்கு பார்த்தா வியப்பா இருக்கு, நாம திருடன், ஆனா நம்ம பாரு மன்னரே வந்து பாத பூசை பண்றாரு, பூவெல்லாம் போட்டா தூபம் காட்டினாரு, தெய்வம் காட்டினாரு, உளுந்து கும்பிட்டார், சுவாமி திருநீர் வச்சு கொடுங்க அப்படின்னு வணங்கி நிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அப்புறமேலு என்னென்னமோ தக்க குணம் நிறைய கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்தான்லாம் நாம வேஷம் போட்டதுக்கே தனி கிடைச்சிருக்குது, இன்னும் உண்மையா இருந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்த அந்த திருடனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்களா. அது மாதிரி அடியார் கூட்டத்துக்குள்ள நுழைந்து அடியார்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கிறாருங்க. ஐயோ சரி, கேட்ட மாத்திரத்தை அழுகிறாங்களே, பார்த்தா அழுகிறாங்களே, இப்படி விம்மி விம்மி எப்படி மெய்தான் அருந்தி விது விதத்துன்னு முன்ன பாட்டு இருக்கிறத கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அப்படியே இதெல்லாம் பார்க்க பார்க்க வேஷம் போட்டு வந்தவருக்கு ஐயோ இது நமக்கு நடிக்க கூட வரமாட்டேங்குதே, என்ன பண்ணுன்னு பார்த்தா அப்படியே கண்ணை மூடி உட்காந்துச்சு. சாமி இந்த கூட்டத்துல தெரிஞ்சோ தெரியாமலும் நுழைஞ்சிட்டேன், எனக்கும் கொஞ்சம் அன்பை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதுதாங்க கேக்குறாரு. நாடகத்தால் நாடு அகத்தால் அதை பிரிச்சுட்டாரு. உன் அடியார் போல அப்படிங்கறது இங்க தன்னை எடுத்தார். அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடு அகத்தே புகுந்திடுவான். வீடு வேற்றை அடைய வேண்டி உள்ள புகுந்துட்டேன், அதை புகுந்திடுவான். மிகப்பெரிதும் விரைகின்றேன், அப்படி வேகமா உள்ள நுழைகின்றான். யாரு முன்ன சொல்ல ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு, அதாவது உன் மீது அடியார்கள் கொண்டிருக்கிற அன்பு எப்படி இருக்குது? தைலத்தாரை போல இடையரா அன்பு, விட்டு விட்டு வருகிற அன்பா இல்லாம விடாது வருகிற அன்புங்க, அது இடையரா அன்பு. அடியார்களுடைய அன்பு அப்படி இருக்குது. அதை பார்த்து இவர் என்ன கேட்கிறாரு, அது போன்ற அன்பை எனக்கும் கொடுக்க வேண்டும் பெருமானே என்று வேண்டுகிறார். இடையரா அன்பு என் ஊடகத்தே, ஆக இடையரா அன்பு எனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள். பெருமாட்ட என்ன வேண்டுகிறார், என் நெஞ்சம் கசிந்து நிற்கக்கூடிய அருளை எனக்கு தா. நான் தெரியும் தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த கூட்டத்துக்குள்ள நடிச்சு உள்ள பூந்துட்டேன், அதனால இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மெய்யடியார்களுடைய நிலையை பார்க்க பார்க்க எனக்கு ஆசையா இருக்குது சாமி, நானும் இந்த அடியார்கள் போல ஆயிடணும். எனவே என் நெஞ்சும் உருகும் வண்ணமாக என் ஊடகத்தே அகத்தே, என் நாடு அகத்தே நிற்கிற அடியார்கள் அல்லவா, அகத்தே நாடி நிற்கிற அடியார்கள் கூட்டத்துல நுழைஞ்சிட்டேன், எனக்கு அகத்தை நாடுகிற நிலை எனக்கு தெரியல, எனவே என் உள்ளத்தில் நான் உருகு நிற்கக்கூடிய அன்பினை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அதனாலதான் நம்முடைய பெருமக்கள் சொல்லும் போது நீங்க அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாம் விளையாட்ட சொல்வது உண்டு. இப்ப நீங்க தைப்பூசம் இருக்குதுங்க, எவ்வளவு கூட்டமா இருக்கும் பழனியில அப்படின்னு பாத்துக்கலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிக்கிறீங்க, பஸ் ஏறவே முடியல, நீங்க அந்த கூட்டத்துல போய் நின்னீங்கன்னா உங்களை பஸ் ஏற்றி விட்டுருவாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் இடிச்சு நின்னுகிட்டு எப்படியோ உங்களை பண்ண உண்டாங்க, நீங்க ஏறலாம் வேண்டாம், நீங்க கூட்டமா நிக்கிறே போய் நின்னீங்கன்னா பின்னாடி இருக்கிறவன் என்ன பண்ண உடனே இன்னும் ஏரியா மேல அப்படியே மேல ஏற்றி விட்டு நம்மளும் பின்னாடி ஏறிக்கும், அவன் ஏறிக்கு வந்தீங்களா? அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள நுழைந்து விட்டால் எப்படி பேருந்துல எளிமையா ஏறிடுறோமோ அது மாதிரி அடியாறு கூட்டத்துல நுழைஞ்சிட்டோம்னா இறைவனுடைய அருள் நிலைக்கு எப்படியாவது சாமி என்ன பண்ணிடுவாருங்க, ஏற்றுவார். அதனாலதான் அந்த கூட்டத்தையும் வேடத்தையும் நாம் வந்து தொழுதல் வேண்டும், வணங்குதல் வேண்டும் அப்படிங்கறத ஏன் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த அடிப்படை தானுங்க. ஆக இந்த உணர்வு எல்லா நிலையிலும் நம்மிடத்துல இருக்க வேண்டும் அப்படிங்கறத பெருமக்கள் பலவாறு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதுல இந்த ஒரு பாட்டு, எனவே என் ஊடகத்தே, ஊடகத்தேனா ஊடகம் வச்சுக்காதீங்க, ஊடு அகத்தே நின்று உருக தந்தருள். பெருமானே உன்னை காணுகிற பொழுதெல்லாம் நினைக்கின்ற பொழுதெல்லாம் என் நெஞ்சும் எல்லாரும் உருகுவது போல என் நெஞ்சும் உருகுகின்ற அன்பை எனக்கு தா. அன்பு எனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் என்று வேண்டுகிறார் மணிவாசகர் பெருந்தகை. எனவே நான் அடியவர் அல்ல, அடியவனாக வேஷம் போட்டுட்டு உள்ள நுழைஞ்சிருக்கிறேன், நுழைந்த காரணத்தினால எனக்கு சிலவற்றை பார்க்க முடிந்தது, அப்படி மெய்யடியார்களை பார்க்கும் போது அவங்களை போல நானும் மெய்யனாக வேண்டும் என்ற ஆசை வந்துருச்சு சாமி, நான் பொய்யன்தான் ஆனா மெய்யனாக வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்துருச்சு, எனவே அந்த அன்பினை அந்த மெய்யடியார்களுடைய அன்பினை எனக்கு நீ என்ன பண்ண வேண்டும் முன்னாதானே கேட்டாருங்க, நின் திருவடிக்கு அன்பு எனக்கு நிரந்தரமா எருளான்னு கேட்டார் இல்லைங்களா, அதேதாங்க இங்கேயும். அங்க சொல்லப்பட்ட விதம் வேறு, நீ சொல்லப்பட்ட விதம் வேறு. எனவே சொல்லுங்கின்ற வகையில வேறுபட்டு இருந்தாலும் கூட வேண்டுவது இறைவனுடைய திருவடி அன்பைத்தான் மணிவாசக பெருந்தகை வேண்டுகிறார்.
பெருமானிடத்தில் வேண்டுவது நாடு அகத்தால் உள்ளே நாடி நிற்கக்கூடிய அடியார்கள் போல நான் அந்த அன்பில் இருப்பவன் போல நடித்து அந்த கூட்டத்தில் நுழைந்து நிற்கின்றேன். எனக்கு உன்னுடைய அருளை உன்னுடைய திருவடியிடத்தில் அன்பு செலுத்துகின்ற வாய்ப்பை எனக்கு கொடு என்று வேண்டுகிறார். என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் என் உடையானே, என்னுடைய பெருமானே என் உடம்புக்குள் நீ நிலை பெற்றிருக்கிறாய், உன்னை நினைந்து உருகுகின்ற அன்பினை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு அவர் வேண்டுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம், நாம தான் பெருமாண்ட போய் அழுது நிற்கிறோம், நாம தான் பெருமாண்ட போய் உருகி நிற்கிறோம் அப்படின்னு, நம்மாலதான் நடக்கிறது அப்படின்னு நாம் நினைத்து நிற்கிறோம். உண்மையிலேயே இறைவனிடத்துல போய் நிற்பதற்கும் நம்முடைய உள்ளத்தினுடைய உருக்கம் அந்த கண்ணீர் மல்க நிற்பதற்கும் இறைவன் கருணை செய்தால் ஒழிய அவனிடத்துல போய் நிற்க முடியாது. நின்று நம் உள்ளம் உருகுகிறது இறைவனை நினைக்கின்ற பொழுது, இறைவனை பற்றி பேசுகின்ற பொழுது உடம்பு சிலுக்கிறது, கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது, இவையெல்லாம் மெய்ப்பாடு அப்படின்னு பேர். அவையெல்லாம் அவன் கொடுத்தால் ஒழிய நம்ம இடத்துல வராது. ஆனா நாம என்ன, நம்ம அறிவு என்ன நினைக்கும்னா, நான் தானே நினைச்சு அழுகிறேன், நான் தானே நினைச்சு கோயிலுக்கு போறேன் அப்படின்னு நான் செய்ததாகவே தன்னையே உயிர் கருதி நிற்கும். இதாங்க முனைப்புன்னு பேர். இறைவனிடத்துல இந்த நினைப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் உண்மையாக அவனிடத்தில் நின்று அழ முடியாது. அந்த அழுகை என்பது தன்னை மறந்து அந்த மெய் செலுத்தல் என்பதும் அப்படித்தான். உங்களுடைய அறிவு ஒரு நொடிப்பொழுது போய் இறைவனை தொடுமானால் உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். இது நான் இப்ப பாருங்க சிலுக்கு போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செய்ய முடியாது. இது அவனை நினைக்கின்ற பொழுது நம்ம உடம்புல வெளிப்படுகிற ஒரு மெய்ப்பாடு. இதனுடைய அந்த சொல்லதான் சரியான மெய்ப்பாடு அப்படின்னு பேரு. அப்ப இந்த ஊறுகாயை காண்கின்ற பொழுது நாற்கில எச்சில் ஊறும், சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஊறுகாயை ஏற்கனவே யாரா சாப்பிட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஊறுகாய் சொன்னாலே எச்சில் ஊர். சாப்பிடுவது அப்புறம் நல்லா ஒரு மாங்காய் எடுத்துங்க, அது நல்லா அப்படி கூறு போட்டு லேசா அப்படியே மிளகாய் தூளும் அப்படியே உப்பு தூளையும் போட்டு அப்படியே முன்னாடி வச்சா எப்படி இருக்குங்க அப்படின்னு சொன்னா சொல்ல சொல்லவே எச்சில் ஊர். யாருக்கு, அந்த மாங்காய் எடுத்து அது போல மிளகாய்த்தூள் போட்டு சாப்பிட்டவங்களுக்கு மாங்காய்னு சொன்ன மாத்திரத்துல எச்சில் ஊருங்க. இதுதான் உணர்வு மெய்ப்பாடு அப்படின்னு பேர். ஒரு பொருளை அனுபவித்து பழகிவிட்டால் அந்த பொருளுடைய நினைப்பு வருகிற மாத்திரத்துல நம்ம இடத்துல சில செயல்கள் வெளிப்படுவது இயல்பு. இது உலகியல்ல நமக்கு நிறைய பொருள் இடத்துல நிறைய நிலை ஏற்படும். இப்ப அதுவே இப்ப தேன் இருக்குது, தேன் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல சித்திக்காது. அது கையில விட்டு அப்படியே லேசா அந்த நுனி நாக்குல வச்சு அப்படியே ஒரு நக்கு நக்கி அதை நாக்குல கொண்டு நிறுத்தினீங்கன்னா தான் தேனின்னு சொல்லி சுவைக்க முடியும். எச்சில் படக்கூடாதுங்க, அதனால ஒரு அப்படியே லேசா அப்படி எடுத்து மேல வச்சு அப்படியே தொண்டக்குடி நேரம் இறக்கிடலாம். காப்பி டீ சாப்பிடும் போது எப்படி எப்படி அண்ணாந்து ஊத்துறோம் பாருங்க, அது மாதிரி எடுத்து தேன் எடுத்து ஊத்துனோம்னா தேனின் சுவையை சுவைக்க முடியுமான்னு கேட்டா சுவைக்க முடியாது. அதை இப்படித்தான் சாப்பிடும். அப்பதான் அது அந்த உமிழ் நீர் நம்ம உள்ள ஊறும். அப்படி ஊறுகின்ற பொழுதுதான் நமக்கு அது சில வகையான மருத்துவ குணத்தை இது வெளிப்படுத்தும். தேனுக்குன்னு மருத்துவ குணம் இருக்கிறது. நம் உடம்புல இறைவன் இயற்கையாகவே சில சுரபிகளை கொடுத்திருக்கிறான். அது எச்சில் ஊறுவதன் மூலமாக அந்த சுரபிகள் சுரக்க ஆரம்பிக்கும். அது சுரந்து விட்டால் உடம்புக்குள்ள நுழைந்து அது நமக்கு சில பல்வேறு வகையான நன்மைகளை கொடுத்துடும். இதெல்லாம் அது உணவினுடைய அடிப்படை. அதுபோல இறை இன்பத்தை நுகர்ந்தவர்களுக்கு அவரை சொன்னா போதுங்க அழுகை வரும், அவர் நினைச்சா அழுகை வரும். நாம அழுகை வரல அப்படின்னா அந்த அனுபவம் படுகிற அளவுக்கு நம்முடைய அன்பு இன்னும் முதிரவில்லை என்பது பொருள். காய் இருக்கிறது, எத்துணை நாள் வச்சிருந்தாலும் அந்த காய் அப்படியேதான் நிற்கும். அதுவே பழமாகி விட்டால் அந்த பழம் வாட வாட அப்படியே அதனுடைய ரதம் என்று சொல்லக்கூடிய ரசம் சில கனிகள்ல அந்த பழத்தை விட்டு வெளியே ஒழுக ஆரம்பிச்சிருக்கும். கனி முதிர்ந்து விட்டா அதனுடைய ரசம் வெளியே வருவதை நாம் பார்க்க முடியும். அப்படி சில கனிகளுடைய அமைப்பு இருப்பதையும் பார்க்கலாம். அதுபோல அன்பினுடைய முதிர்வு, அன்பினுடைய வெளிப்பாடு தாங்க கண்ணீர் என்கின்ற ஒன்று. ஆனால் திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லும் போது, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் புங்கண்ணீர் பூசல் தருந்தர். அன்பின் வெளிப்பாடுதான் கண்ணீர். இந்த கண்ணீரை வைத்து உலகின் நிலையில சொல்லணும்னா நடிப்பவர்களும் உண்டு, உண்மையாக இருப்பவர்களும் உண்டு. நம்ம அறிவு என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, உண்மையா இருக்கிற ஆள நடிக்கிறான்னு சொல்லிடுவோம், நடிக்கிற ஆள உண்மையா இருக்கிறான்னு சொல்லிடுவோம். நம்ம அறிவு அப்படித்தான் நிற்கும். இது உயிரினுடைய நிலை. அதனால பெருமான் அவர் வேண்டுவது, உன்னை நினைந்து உருகுகின்ற அன்பை எனக்கு நீ கொடு. அதுதான் அந்த கடைசி விட அவர் கேட்கிறார், அன்பு எனக்கு, ஆக அன்பு உனக்கு என் ஊடகத்தை, ஊடு அகத்தே, அகத்துக்குள்ள உருக்கம் வரணுங்க. உள்ளம் உருகினால்தான் கண்கள்ல கண்ணீர் வரும். உங்க உள்ளத்துல உருக்கம் வாராத பொழுது கண்கள்ல கண்ணீர் வாரா. உள்ள எப்ப உருகும் அப்படி கேட்டா, அந்த பொருளை காணுகின்ற பொழுது இது என்னுடையது. அந்த பொருளை பற்றி அன்பு உள்ளத்துல வரும்போது இந்த உருக்கம் வரும், இல்லைன்னா வராது. இதுதான் இயல்பு நிலை. அந்த அன்பினை எனக்கு கொடு என்று வேண்டுகிறார். இப்ப இவர் நினைச்சேன், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்லலாம் இல்லையா, அப்படி சொல்லல. அந்த அன்பினை நீ எனக்கு கொடு என்று பெருமானிடத்துல வேண்டுகிறார். இதுதான் அவருடைய விண்ணப்பம். எனவே ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே, உடையான தலைவன், என்னை உடையவனே எனக்கு நீ அந்த அருளை தந்தருள வேண்டும். இதுதான் அறிவுறுத்தல். நான் முன்னே பார்த்தேன், அறிவுறுத்தல் என்பது தன் நெஞ்சுக்கு சொல்வதாக அமைத்திருக்கிறார். இந்த 10 பாட்டிலையும் அப்படித்தான் சொல்லுகிறார். எனவே இந்த முதல் பாடல் இந்த கருத்து சொல்றார்.